ஓய்வு நாள் எந்த அளவுக்கு முக்கியமானது? அது முக்கியமானதா முக்கியமானது இல்லையா? பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பிரசங்கங்களில் ஓய்வு நாளை பற்றி பேசுகிற பொழுது, ஜேசி ராயல் என்று சொல்லப்படுகிற 18ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு பெரிய பிரசங்கி ஓய்வு நாளை எடுத்து விட்டா அந்த நாட்டுக்கே ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஓய்வு நாளுக்கு இடம் கொடுக்காவிட்டால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு வழி இல்லை. அதாவது ரிலிஜன் சொல்லப்படுகின்ற இந்த ஆத்மீக வாழ்க்கைக்கே இடமில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு பெரிய பிரசங்கி. ஆகவே அவர் விளையாட்டாக சொன்ன காரியம் அல்ல அது. வேதத்தில் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொண்டதுனால, தெரிந்து வைத்திருக்கிறதுனால மக்கள் ஆத்மீக வாழ்க்கையை ஒழுங்காக வாழணும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் இன்னைக்கு வாழ்கிற காலத்தில் நமக்கு தெரியும், அவிசுவாசிகளாக உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வேதம் தெரியாது, ஆண்டவரை பற்றி தெரியாது, அவருடைய படைப்பை பற்றி தெரியாது, ஏன் வாழ்கிறோன்னு தெரியாது. ஆகவே அவன் ஒரு விதத்தில் ஓய்வு நாளை அனுசரிக்காமல் இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓய்வு நாள் விசுவாசிகளுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது அல்ல, நான் சொல்ல போறேன், அது முழு மனித குலத்துக்கும் கொடுக்கப்பட்டது. சகோதரர் சொன்னது போல ஆண்டவர் அதை படைத்த பொழுதே ஏற்படுத்தி எல்லா மனிதர்களும், ஏன் ஆதாமும் ஏவாலும் மனித குலத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துறார், முழு மனித குலத்துக்கும் அது கொடுத்திருக்கிறார். ஆனா பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அது புரியாது, அதன்படி வாழ தெரியாது. ஆனா பிரச்சனையே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஓய்வுனால அனுசரிக்காம இருக்கிறார். அந்த அளவுக்கு பிசாசு ஒரு சத்திய சோதனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபை சபையா, டினாமினேஷனா வேதத்தை சரியாக தெரிந்து கொள்ளாமல், அவருடைய போதனைகளை சரியாக படிக்காமல் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவன் பெயர்ல தங்களுக்கு வசதியாக ஒரு விதமான கிறிஸ்துவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையே வேதம் தான். வேதம்னு சொன்னா அதான் கர்த்தர். அது வேதத்தை மூலமாக கர்த்தர் பேசுகிறார், வேறு விதத்தில் அவர் பேசுவது இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளவும், அவருடைய பேச்சை கேட்கவும், அவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் வேதத்தை மட்டும்தான் நாட முடியும். அதனால தான் கர்த்தருடைய பேச்சுக்கும் வேதத்துக்கும் முரண்பாடு இருக்க. இதுதான் கர்த்தருடைய பேச்சு. இதில் தான் அவருடைய சிந்தனைகளை, அவருடைய எண்ணங்களை எல்லாமே நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த வேதத்தில் நம்ம குழப்படி இருந்தால் கர்த்தரையே புரிஞ்சிக்க முடியாது. இது சரியா தெரியாட்டி அவர் யாருங்கிறது நமக்கு சரியா தெரியாது. அதனால தான் இதை நம்ம வாசிக்கணும், ஆராய்ந்து படிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும். அந்த தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவும், அந்த தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நம்ம வாழ்வதற்கும் வேத அறிவு தேவையா. அது இன்னைக்கு இல்லாததுனால கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு சபைக்கு போறதில்லை. ஓய்வு நாள் மட்டுமல்ல, ஓய்வு நாள் ஒழுங்கா இருக்கிறதுக்கு சபையும் தேவையே. சபை இல்லாமல் ஓய்வு நாளை எப்படி கடைபிடிக்க போறோம்? ஓய்வு நாளில் சபையாக கூடி வந்து தன்னை தொழுது கொள்ளவும், அது தவிர்த்த நேரங்களில் குடும்பமாக அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கவும் ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சபைன்னு தெரியாது, அதனால் மக்கள் சபைக்கும் போகிறதில்லை. நினைத்தபடி இயேசு பேரை வச்சுக்கிட்டு தங்களுக்குன்னு ஒரு கிறிஸ்தவத்தை உருவாக்கிக்கிட்டு தங்களையே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் உலகம் பூரா அதிகம். அது உண்மையா இல்லையா நீங்களே யோசிச்சுப்பாரு. இப்ப ஓய்வு நாளை பற்றி சரியாக தெரிந்து கொள்வதற்கு, எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நான் சொன்னேன், இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு மெசேஜில் பேசிட முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்னுடைய நண்பர், ஒரு போதகர், சிறந்த அறிவாளி, இறையியல் வல்லுநர், இப்போ அவருடைய வாழ்க்கையில் கடைசி காலம், ஆகவே இதை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே அந்த புஸ்தகம் ஒரு 710 பக்கங்களுக்கு மேலே இருக்க போகும், அந்த அளவுக்கு அதில் விஷயம் இருக்கிறது. கடைசியாக அவர் அதை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஆங்கிலத்தில் அதை எழுதி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அதை சொல்லி முடிக்கணுமே. அதனால சுருக்கமாக தான் சொல்லி முடிக்க முடியும். அதுக்கு ஆரம்பமா ஒன்னு சொல்ல நான் விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, இந்த ஓய்வுனால சரியா தெரிந்து கொள்ளவும் அது சரியா வாழ்க்கையில அனுசரிக்கவும் அடிப்படையான ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. அது இல்லாம இதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இது சரியா வச்சிருக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை நம்மளால எடுக்க முடியாது. என்னது அததான் தமிழ்ல சொல்லுவாங்க, ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு அது வந்து ஆரம்பத்தில் தமிழில் ஆங்கில வேதத்தை மொழிபெயர்த்தவங்க ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. இனி வேதத்தில் அதுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. நித்திய ஜீவன்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம், அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னும் விளக்கமாக சொல்ல போனால், ஆண்டவரை நல்ல அனுபவபூர்வமாக தெரிஞ்சு கொண்டு அந்த ஆண்டவரை நம்மில் கொண்டிருப்பதோடு அவரோடு பிரியாத ஒரு தொடர்பு, ஒரு உறவை வைத்திருப்போம் இல்லைங்களா. அவர் நம்ம வாசம் செய்வது, அவருடைய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகளாக மாறுவது, அவருக்கான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு அடிப்படையான ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பு, நித்திய ஜீவன். மனுஷன் பிறக்கிற பொழுது அப்படி பிறக்கலாம் இல்லைங்களா. ஆதாமுக்கு இருந்துச்சு, பாவம் வந்த பிறகு எல்லாருமே பாவிகளாக பிறந்து ஆண்டவருக்கு விரோதிகளாக. எபேசியர் 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனமும் வாட்சி பார்த்தா நம்மளை பற்றி அருமையாக சொல்லியிருக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். அதனால புரியும் பேரண்ட்ஸுக்கு, கீழ்ப்படியாமன் பிள்ளைன்னு சொன்னான் என்ன சொன்னாங்க கேட்க மாட்டான். செய்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கிறது இல்லையா, அதுதான் நமக்கு இயல்பு. பை நேச்சர் நம்ம யாரு, டிஸ்ஒபீடியன்ஸ், சில்ட்ரன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்களா. ஆண்டவர் தான் சொல்றார். அப்போ நமக்கு கீழ்ப்படிதல் வராது, அவர் பேச்சு கேட்கறதுக்கு இயல்பா வராது, ஆப்போசிட்டா போயிட்டு இருப்போம். அப்ப அவரை பேச்சை கேட்டு கீழ்ப்படுறதுக்கு நித்திய ஜீவன் தேவை. ரொம்ப பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க, இந்த நித்திய ஜீவன்னா கடைக்கு போயிட்டு பணம் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி. அதனால சபை சபையா ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு என்னது பாஸ்டர்ஸ்ங்கிறதுல ரொம்ப தப்பு, ஏன்னா அவங்களுக்குலாம் ஆள் தேவை, இல்லாட்டி மரியாதை இல்லையே நம்ம ஜாபுக்கு மரியாதை இல்லை. அதனால அவங்க ஆண்டவர்கிட்ட வரணும்னா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்க, கத்தோலிக்கம் அதான் செய்யறான். அதனால ஞானஸ்நானத்தை கொடுத்துடுறது. கொடுக்குறவனும் தன்னை ஏமாத்திக்கிறான், வாங்கிக்கிறவனும் தங்களை ஏமாத்திக்கிறான். ஏன்னா ஞானஸ்நானம் ஒருத்தனையுமே மாத்தாரு, 100 தடவை நீங்க எடுத்தாலும் அப்படிதான் இருக்க போறீங்க இல்லைங்களா. அது தப்பான ஒரு நம்பிக்கை. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி இருக்காருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. சில சிறப்ப கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்திருக்கிறோன்னு சின்ன குழந்தைக்கு கொடுத்துடுறது ஒரு போலித்தனமான ஒரு நம்பிக்கை தான். ஆனால் ஒன்றுமே பண்ணாது. ஆண்டவர் அப்படி வேதத்தில் சொல்லவும் இல்லை, அப்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி வைக்கவுமே இல்லை. அப்போ எதுக்கு ஞானஸ்நானம் யார் எடுக்கணும், ரட்சிப்பு அடைந்தவர்கள் எடுக்கணும். அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முந்தி ரட்சிப்பு தேவை. என்னது ரட்சிப்பு, நித்திய ஜீவனை அடைந்திருப்பது. இயேசு என்னுடைய ஆண்டவர் என்ற ஒரு உறுதியான ஒரு விசுவாசத்தை கொண்டிருப்பது, என்னுடைய பாவங்களுக்கு ஆண்டவர் முழுமையான ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு உறுதியான ஒரு நிச்சயம் இருக்கணும் சரிங்களா. அவரோடு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, அவரே என்னுடைய தேவன், அவர் இல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை. அது மட்டுமல்ல, அப்படி அவர் என்னுடைய தேவனாக இருப்பதனாலே எனக்கு இந்த உலகத்து வாழ்க்கையில் வெறுப்பம் இல்லை. இந்த உலகத்தில் இருந்துதான் அவருடைய பிள்ளையான வாழ வேண்டி இருந்த பொழுதும் இந்த உலகத்துக்கு முரணான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் என்னை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னுடைய சிந்தனைகள் அவருடைய சிந்தனைகளாக இருக்கணுங்கிற இதெல்லாம் தான் ரட்சிப்பு அடைந்திருக்கிற மனுஷனுடைய லாங்குவேஜ். அவன் லாங்குவேஜே வித்தியாசமாக தான் இருக்கும், பாவி மாதிரி இருக்க மாட்டான். அவன் சிந்தனைகளே உலகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. அவனை போயிட்டு வீட்டில் கதவை தட்டி எழுப்பி விட்டு காப்பி கொடுத்து சர்ச்சுக்கு இழுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது, அவனே இழம்பிடுவான் வல்லன். ஏன் இது இன்னைக்கு ஓய்வுனா அவனுடைய இருதயத்தில் தெரியும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இப்படியான ஒரு உறுதியான விசுவாசத்தை அடைந்திருக்கிறவர்கள் அதை நான் ஒழிச்சு என்னோட வச்சிருக்க கூடாது, இது உலகத்துக்கே தெரிய வேண்டியது, என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு, ஆண்டவர் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லி வெளிப்படையா அறிக்கையிடுவதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். புரியுதா உங்களுக்கு? நீங்க பிறந்திருக்கிறீங்க, இல்ல இந்த நாட்டுக்கு ஒரு மக்கள்ல ஒருத்தரா இருக்கிறீங்கன்னா ரெண்டு தேவை, பர்த் சர்டிபிகேட் தேவை, வேற என்ன தேவை? சிட்டிசன்ஷிப் தேவை. இங்க பிறந்திருக்கிறதுனால பர்த் சர்டிபிகேட் கொடுக்குது. பர்த் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு யாரும் பிறந்துடுறான் இல்லையே. இந்த ஊர்ல பிறந்திருக்கிறதுனால சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்குது. அப்ப அது வெறும் அடையாளம் தான். அந்த அடையாளத்துக்கான காரியங்கள் இருந்தா தான் அந்த அடையாளத்துக்கே ஏதாவது முக்கியத்துவம் இருக்கு. ரட்சிப்பு இல்லாம ஞானஸ்நானம் எடுப்பது தவறு மட்டுமல்ல, ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்ம ஏமாத்திக்கணும், சொல்லவும் போக முடியாது. புரியுதுங்களா? ஆகவே இங்க ரட்சிப்பு அடைந்திருக்கிறவர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க ரட்சிப்பு அடைந்திருந்தால், நித்திய ஜீவனை அடைந்திருந்தால், இயேசு என்னுடைய தேவன் இருந்தா, நீங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்த அதுல இருந்து விடுபட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா மாறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும் கூட இதை முயற்சி செஞ்சு கீழ்ப்படியணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடாது. நம்ம நாங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அலம்பி காலையில் வந்துடலையே, நம்ம காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தது, எல்லாம் வைக்க வேண்டியிருந்தது, ஓய்வு நாள்னு அதுக்கான ஏற்பாடுகள் செய்ததுனால தான் இங்கே வர முடிந்தது. அப்போ நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது, அது ஆண்டவருக்கு ஏற்ற இருதயமாக மாற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த இருதயத்தின்படியான காரியங்களை நம்ம செய்யணும். இப்ப இதை ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, நீங்க அவிசுவாசிகளாக விசுவாசம் இல்லாதவர்களாக இருந்தா இந்த காதுல போயிட்டு மற்ற காதுல போயிட்டே இருக்கும். என் நேரமும் வீணாகும், உங்க நேரமும் வீணாகும். அதனால நீங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா சிந்திச்சு சொல்ல போற காரியங்களை கேட்டு காதால கேட்டு சிந்தியுங்க. வீட்டுல போய் திரும்ப திரும்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஜெபத்தோட பாருங்க, உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். கேட்கிற ஒன்னையும் வச்சு உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை இல்லையா, மற்ற மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல. மோடியுடைய பேச்சு கேட்காட்டி ஒண்ணு நடந்துறாரு, வருஷம் பூரா கேட்காம இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்காம அவருடைய பிள்ளையா வாழ்றது கஷ்டம். அதனால நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருந்த பொழுதும் பாவத்தின் மத்தியில வாழ்கிறோம். எஞ்சிய பாவம்னு சொல்லுகிற அது நம்மளை தொடர்ந்து இருக்குது, அதோட போராட வேண்டிய நிலை இருக்குது. ஆகவே நீங்க கேட்கறதுகளை யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இந்த ஓய்வு நாள் அனுசரிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அது நீங்க தான் செய்யணும், ஆண்டவர் செய்ய போறதில்லை. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கிறார், அவர் உதவி செய்வார், உங்க ஜெபத்தை கேட்பார். ஆனா காலடி எடுத்து வச்சு அந்த பாதையில போக வேண்டியது உங்க வேலை. என்னென்ன பிரச்சனைகளை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தான் நிவர்த்தி செய்யணும். பிள்ளைகள்லாம் டியூஷன் வேணும்ட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவர் வேணுமா டியூஷன் வேணுமா, எப்படி மற்ற நாளைக்கு இதை நான் மாத்திக்கலாம், என்னென்ன பிரச்சனைகளை சிலந்தி வள மாறி என்னை சுத்தி ஓய்வு நாள அனுசரிக்க முடியாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடைய முடியாதபடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறனோ அதெல்லாம் என்ன செய்யணும், எப்படி உடைக்கலான்னு ஒரு முயற்சி எடுக்க வேண்டியது உங்க வேலை. புரியுதுங்களா? இதெல்லாம் நினைவுல வச்சு நம்ம சொல்ல போறதை கேளுங்க. எந்த அளவுக்கு ஓய்வு நாள் முக்கியமானது அப்படிங்கிறத ஆண்டவர் நான் ஒரு வசனத்துல இருந்து எடுத்து சொல்ல முடியாது, அது முழு வேதமும் அதை பத்தி பேசுது. அதனால ஒரு படம் மாதிரி நான் காட்டிட்டு போக போறேன், ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதை பத்தி சொல்ல போறேன். உங்களுக்கு பயந்துடாங்க, நம்ம இங்கேயே இருந்துட போறது இல்லை, அது இருந்தா நல்லதுதான். போக போற இடம் இப்ப இங்க வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கிற எவ்வளவு பேர் கஷ்டமா இருக்குது இருக்கா இல்லையா? இல்லை உங்களுக்கு இல்லையா? நல்லது, ரொம்ப பேர் கஷ்டமா இருக்குது. அது அப்படி கஷ்டமா இருக்கிறதுனால தான் அந்த மியூசிக் பெட்டி அது இது கண்ட மாதிரி பாட்டுலாம் வந்ததுக்கு காரணமே நமக்கு இது கேட்டு சிந்திச்சு அவரோட உறவாடுறது கஷ்டமா இருக்கிறதுனால. அப்ப ஏதாவது ஒரு கிளுகிளு பூட்டுற மாதிரி இல்லாட்டி, இந்த ஹோட்டல்ல எல்லாம் பாட்டி வைப்பாங்களே எல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தாதான் இன்னைக்கு சர்ச்சுக்கே மனுஷன் வர்றான். அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் போயிருச்சு இல்லைங்களா? ஓகே, நீங்க அதனால கவனமாக இருந்து இந்த பத்தியும் கேளுங்க, சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். ஏன் ஓய்வு நாள் அவசியம், எந்த அளவுக்கு முக்கியம்? படைப்பில் ஆண்டவர் அதை உருவாக்கி இருப்பதா? ஆறு நாட்களில் ஆண்டவர் உலகத்தை ஏற்படுத்தினார். பிதா குமாரன் ஆவியானவர் மூன்று பேர் அன்னைக்கு இருந்தார். ஆண்டவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை, எல்லாமே அவருக்கு பின்னுக்குத்தான். அவரால் உருவாக்கப்பட்டது. டைம்ங்கிறது இந்த உலகத்துக்கு தான் காலம், ஆண்டவருக்கு காலம் இல்லை. காலத்துக்குள்ள ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு தான் டைம், பிறந்தோம் இறக்க போகணும். அவரை பொறுத்த அளவில் அதையெல்லாம் மீறிய அந்த ஆண்டவர் காலங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். உலகத்தை படைத்து காலங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆதியாகமம் மூணு முதல் மூணு அதிகாரங்களையும் நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிச்சுப்பாங்க. உலகம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு விரிவாக சொல்லப்பட்டது. அது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆறு நாட்களில் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாளை அதற்கு பிறகு படைத்தார். ஒவ்வொரு நாளுக்கு பிறகும் அடுத்த நாள் படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாள்லையும் வித்தியாசம் வித்தியாசமான காரியங்கள் செய்யப்பட்டது. உலகம்னு மனுஷன் சேர்ந்த உலகத்தில் உள்ளவைகள் மற்ற காலங்கள் எல்லாமே, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தேவையானது, பறவைகள் மிருகங்கள் எல்லாம் படைத்து கடைசியில் மனுஷனையும் படைத்து அதெல்லாம் ஆறு நாட்களில் முடிந்து அதற்கு பிறகு ஏழாவது நாளை அவர் உருவாக்குகிறார். ஆனா ஆறு நாள்ல செய்த எந்த வேலையுமே ஏழாவது நாள்ல செய்யல. அந்த முழு நாளிலும் அதை உருவாக்கிய தேவன் அந்த முழு நாளிலும் தானே ஓய்ந்திருக்கிறார். யாரோ கேட்டார்ன்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் ஆண்டவர் ஓய்வு தேவைப்படுதா? தேவைப்படல. ஏன் தேவைப்படுது? ஏற்கனவே மனுஷன் படைக்கப்பட்டானா இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற முறையில் நேரத்தில் ஏழாவது நாளை உருவாக்கி அவர்கள் ரெண்டு பேரும் எப்படி இந்த ஓய்வு நாளை உன்னுடைய ஏழு நாட்களில் ஒரு நாளாக கவனமாக வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அவர்களுக்கு முன்னுக்கு தானே உதாரணமாக ஓய்ந்திருந்தார். பெரிய காரியமா இல்லையா? அதான் மேவலம் பார்த்துட்டு இருக்காங்க. வேற எங்க இருந்து கத்துட்டு இருக்க முடியும் ஓய்வு நாள் எப்படி வச்சிருக்கணும், எப்படி அனுசரிக்கிறதுன்னு? அவங்க பேர் சொல்லிடுவாங்க புத்திசாலிகள் நினைச்சுக்கிட்டு. வேதம் படிக்கிறோன்னு கிறிஸ்தவர்கள் தான், எல்லா நாளும் ஆண்டவருக்கு ஒன்று தானே, யார் இல்லைன்னு சொன்னது. ஆனா எந்த இடத்துல ஏன் சொன்னார்னு கேட்டு பார்க்கணுமா இல்லையா? ஆமா, ரட்சிப்பு அடையணுங்கிற காரியத்துல நாள் வித்தியாசம் இருக்கா இல்லை? திங்கக்கிழமை அடைஞ்சா பார்த்த பரவாயில்லையா? எல்லா நாளும் ஒன்று தான், ரட்சிப்பு அடையிறது. அதுக்காக சொன்னது. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, ஆண்டவரை பொறுத்த அளவில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. ரியலி நம்ம பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறோம் இல்லையே? ஆண்கள் எல்லாம் ஷர்ட் போட்டுருக்குறீங்க, ட்ரௌசர் போட்டுருக்குறீங்க, பெண்கள் எல்லாம் சாரி கட்டி இருக்கிறீங்க, சுடிதார் போட்டுருக்குறீங்க. ஆண்களுக்கெல்லாம் மீசா இருக்கு, பெண்களுக்கு வளரவே வளரதில்லை. பெண்களுக்கெல்லாம் மயிர் நீளமாக இருக்குது முடியலாம், ஆண்கள் கட்டையாக வெட்டியிருக்கிறீங்க. பெண்களுக்கெல்லாம் பார்த்தா அவங்க தோடு போட்டிருக்கிறாங்க சங்கிலி. கண்ணு திறந்தா போதுமே ஆண் பெண் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஆண்டவருக்கு முன்னுக்கு முட்டாள்தனமாக ஆண் பெண்கள்லாம் ஒன்றுன்னு சொன்னால் இதை குறிச்சா சொல்லப்பட்டிருக்குது. எதுக்கு சொல்லியிருக்கு? ரட்சிப்பு கொடுக்கிறதில் அவர்கள் அடைவதில் ஆண்டவர் வித்தியாசம் பார்ப்பது. ஆனா வித்தியாசம் இருக்கு, உருவத்துல வித்தியாசம் இருக்கு, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையில செய்ய வேண்டிய பணிகள்ல வித்தியாசம் இருக்கு, பிள்ளை வளர்ப்புல அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது, குடும்பத்துக்கு உணவை கொண்டு வருகிறதுல ஆணுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஆண் பலசாலியாக உருவாக்கப்பட்டிருக்கிறான், பெண்ணை அப்படி ஆண்டவர் உருவாக்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ வேதத்தை எங்க ஏன் எதுக்கு சொல்லியிருக்குன்னு பார்த்து படிக்கணும். எல்லாத்தையும் நம்ம தான் குழப்பிக்கிட்டு இருப்போம், ஆண்டவர் குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை. ஆகவே அந்த ஆண்டவர் அந்த ஆறு நாட்கள் எல்லாவற்றையும் படைத்து ஏழாவது நாட்டை வித்தியாசமாக உருவாக்கி, அதுக்கும் 24 மணி நேரம், இதுக்கும் 24 மணி நேரம் தான், வேறு ஒரு காரியத்துக்காக உருவாக்கிறார். எதற்கு? ஓய்ந்திருப்பதற்கு. மனிதனுக்கு ஓய்வு தேவை. சரீரத்துக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஒரு ஓய்வு தேவை. எவ்வளவு செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆபீஸுக்கு போறோம், அங்க எவ்வளவு காரியங்கள் செய்யணும், வீட்டுக்கு வரணும், இப்போ எவ்வளவு காரியங்கள் செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும், எல்லாம் இப்படியே ரூட்டீனா போய்கிட்டு இருந்திருந்தா நம்ம பிரயோசனமே எல்லாம் போயிருமே. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு ஆண்டவரோடு, ஏன்னா நம்ம ஆவியோடு படைக்கப்பட்டிருக்கிறோம், சோல் இருக்குது நமக்கு, ஆண்டவரோட உறவாடக்கூடிய அந்த சோலோட படைக்கப்பட்டது மனித இனம் மட்டும்தான். அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு பேசுவதற்காக, அவருடைய பேச்சை கேட்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, போற்றுவதற்காக, இதுக்காகலாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்ம சிறப்பாக அவரோட உறவாடணுங்கிறதுக்காக இந்த ஓய்வு நாளை ஓய்ந்திருந்து காட்டுகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். படைப்பில் செய்யப்பட்ட காரியங்கள் மூணு, அதாவது என்றைக்கும் அது இல்லாமல் போக முடியாது. இந்த உலகம் இருக்கிற வரையும் அந்த ஆதியாகமம் முதல் மூணு அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, மனுஷன் வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வேலை உழைப்பு ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டு, திருமணம் முதல் மூணு அதிகாரத்திலையும் இருக்குது, ஆணும் பெண்ணும் மோடன் இதில் போயிடக்கூடாது. ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழ்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் தேவை. மூணாவது என்னது? ஓய்வு நாள். யாராவது ஆக்கி பண்ணுவீங்கன்னா உழைப்பு தேவையில்லை, நான் இனிமேல் சோம்பேறியாவே இருந்த போறேன், சாக போறேன்னு அர்த்தம். ஏ, யாரும் போட மாட்டாங்க, சாப்பாடு போட முடியாதே, யார் போட போறது? திருமணம் வேணாம், சில மக்குகள் அப்படி இருந்துடுறது. ஆனால் ஆண்டவர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி மனித குலம் விருத்தி அடைய முடியும்? மனுஷ வாழ்க்கைக்கு அவசியமானது ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஓய்வுனா அப்ப இது ரெண்டுக்கும் ஆகி பண்றதுல இதையே ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன் திருமணம் ஆணும் பெண்ணுமாக வாழ்க்கை நடத்தி நமக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் தேவை, எல்லாம் தேவை. வேலை சாப்பாடு தேவை, எல்லாம் தேவை. எல்லாத்தோடையும் முக்கியம் ஓய்வு நாள். ஏன்? ஆண்டவர் தேவை. அவரோட பேச, அவரோடு உறவாட, அவரை சிந்திக்க, மற்ற நாள்களில் செய்ய முடியாத காரியங்களை வேதத்தை அதிகமாக வாசிக்க, அதிகமாக ஜெபம் பண்ண, அவருடைய உறவை பலப்படுத்திக் கொள்ள, நல்ல நூல்களை வாசிக்க, மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுவதற்கு, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எவ்வளவு பட்டியல் போடலாம் தெரியுமா? அதனால தான் சிறையிலே சொல்லியிருக்கிறார், ஓய்வுனால பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வீக்கே பெஸ்ட்டாக இருக்கும், அந்த வாரமே பெஸ்ட்டாக இருக்குமா? அதனால தான் வாரத்தின் முதல் நாளாக அது இருக்கிறது. ஏன்னா அதில் சிறப்பாக இருந்தால் அந்த மற்ற ஆறு நாளையும் நம்ம பார்க்குற பொழுது அற்புதமாக பார்ப்போமா இல்லையா? அப்போ ஓய்வு நாள் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது இந்த ஆறு நாள்களில் உள்ள சேலஞ்சஸுக்கு. என்னென்ன சவால்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்னத்துக்கெல்லாம் முகம் குடைக்கணும், பாவத்தோடு போராடுதல், அதுக்கு விலகி நிற்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, எல்லாத்துக்கும் தயார் செய்கிறது எது? ஓய்வு நாள். ஓய்வு நாளில் சிறப்பாக இருந்தீங்கன்னா இந்த ஜட்ஜி எங்கேயோ போயிடும். உண்மையிலேயே பரலோகத்தை இங்கே பார்க்கணும். வேதம் சொல்றது, நான் சொல்ற காரியமல்ல, படைப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒன்றே போதும் இதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கும் இதன்படி வாழ்வதற்கும். இருந்தாலும் ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது என்னது? தானே உதாரணமாக இருந்து காட்டியிருக்கிறார். அது முக்கியமா இல்லையா? என்னென்னமோ செஞ்சிருக்கலாமே, சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம், இதெல்லாம் விட்டுட்டு தானே அந்த நாளில் ஓய்ந்திருந்து மனுஷன் பார்க்கும்படி ஓய்ந்திருந்து காட்டியிருக்கிறார். அதுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க. அதாவது மனிதனே, உன்னோடு உறவாடுவதற்கும், உன்னிட ஐக்கியத்தில் வருவதற்கும், உன்னோடு பேசுவதற்கும், உன் பேச்சை கேட்பதற்கும், உன் ஜபத்தை கேட்பதற்கும் எனக்கு எவ்வளவு தூரம் அதில் ஈடுபாடு இருக்குங்கிறத ஆண்டவர் காட்டலையா? அதை விட என்னங்க முக்கிய தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை? அந்த அளவுக்கு நம்ம படைத்த தேவன் நம்மளோடு உறவாடுவதற்காக அந்த காரியத்தை செய்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்? அது வேணாம் இல்லையா? என்ன செஞ்சிட போறீங்க? சரி, ஐந்து நாள் வேணும்னா என்னதான் செஞ்சிருப்பீங்க? துணி துவைச்சிட்டு இருப்பீங்க, டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, இன்டர்நெட்ல விளையாடிட்டு இருப்பீங்க, ஏதாவது கேம் செஞ்சுட்டு இருப்பீங்க, அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்க, நல்லா தூங்குவோம், நல்லா சாப்பிட்டுதான். என் பிரயோசனமா என்ன செய்யறோம்? பாவம் நம்ம என்னெல்லாம் பண்ண வச்சிருது. குடும்பமா கிறிஸ்தவரா இருந்து குடும்பமா ஓய்வு நாள அனுசரிக்கலன்னா வம்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்ல மூணாவது ஓய்வு நாள் படைப்பிலேயே உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் தானே உதாரணமாக இருந்து காட்டி இருக்கிறார். அதுக்கு பிறகு பார்க்கிறோம், அந்த ஆதாமின் சந்ததியில வருகிற மனிதர்கள் அந்த ஓய்வு நாளை தவறாமல் பின்பற்றி இருக்கிறார். ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஆதாம் ஏவாளுடைய ரெண்டு பிள்ளைகள் காயின் ஏபேல் ஆண்டவர் முன்புக்கு காணிக்கை கொடுக்க வருகிறார்கள் எழுதியிருக்கு இல்லைங்களா ஆதியாகமத்தில். உண்மையிலேயே அர்த்தம் ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் டைதிங் போடுறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு தான் அன்னைக்கு சேமன்ஸே நடந்துட்டு. அது இல்லை, அர்த்தம் ஆராதனை செய்வதற்கு வந்தார். அந்த பகுதியில் ஓய்வு நாளில் வந்தார்கள் எழுதப்படலை, ஆனா வேற நாளில் வந்திருக்க முடியாது. என் படைப்பில் இருந்தே தகப்பன ஓய்வு நாளை ஏற்படுத்தி ஆதாம் மேவாளம் அதை ஒழுங்கா பின்பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் போதித்திருப்பதனாலே அன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்க ஓய்வு நாளில் போயிருக்கிறார்கள். ஏன்? அதுதான் வலிமையா செஞ்சது. அந்த ஓய்வுனால அப்ப ஆதாம் ஏவாளம் மட்டுமல்ல அவன் குடும்பமே பின்பற்றி இருக்கிறது இல்லைங்களா? குடும்பமே பின்பற்றி இருக்கு. அவ நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆதியாகமம் 20வது அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து விடுதலை அடைத்து கொடுத்து காயின் தேசத்துக்கு கொண்டு போய் ஒரு நாடா மாற்றுவதற்கு முன்பாக அவர் ஓய்வு நேர அனுசரித்திருக்கிறார்கள். பாவத்தின் காரணமாக நோவாவின் காலத்தில் உலகம் அழிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு சந்ததி உருவாகி வந்த பொழுதும் ஓய்வு நாள் தொடர்ந்து அனுசரிக்கப்பட்டது. அவர்கள் எல்லோரும் காயம் இது கானான் தேசத்துக்கு போகிற பொழுது ஆண்டவர் பல இடங்களில் அவர்களை அலைக்கழித்து கொண்டு போயிருக்கிறார். அங்கே எல்லாம் இருந்த இடத்துல எல்லாம் ஓய்வு நாள் தவறாமல் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, மனுஷன் அதை அனுசரித்திருக்கிறான் தவறாமல், கருத்தோடு கவனத்தோடு சிந்தனையோடு சரியாக வாழ்க்கையில் அனுசரித்து வந்திருக்கிறான். பிறகு ஆண்டவர் இஸ்ரவேலை ஒரு நாடாக மாற்றப் போவதனாலே அவர் நாடாக தன்னை பின்பற்றி வாழணும் என்பதற்காக 10 கட்டளைகளை சீனாய் மலையில் கொடுத்தார். அதான் மூணாவது பாயிண்ட் வந்து படைக்கப்பட்டவர்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். நாலாவது என்ன? இனி நாடு இஸ்ரவேலும் கூட அதை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காக என்றைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரையும் இல்லாமல் போகாதபடி இருக்கும்படியாக 10 கட்டளைகளுக்குள் ஒரு கட்டளையாக எழுதி வைத்தார். 4வது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்தது. சரிங்களா, 10 கட்டளைங்கிறது ஒரு பெரிய காரியம். அது வேதத்துக்கு ஒரு ஹார்ட் மாதிரி. ஆரம்பத்துக்கு போனாலும் சரி, பின்னால போனாலும் சரி, அது எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே தான் இருக்கு. அது ஏன்னா அது ஒழுக்க நியதி கட்டளைகள். ஒழுக்கம் இல்லாமல் மனுஷனை பார்க்க முடியுமா? மிருகங்களுக்கு தான் ஒழுக்கம் இல்லை. சோலோட ஆவியோட பிறந்திருக்கிறவங்களுக்குலாம் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. சரி பிள்ளைங்கிறத பிரித்து பார்த்து சரியானபடி வாழ்வது, பண்பாடு, இதெல்லாம் அதுக்குள்ள வர்றது. அப்போ மனுஷன் எப்படி வாழணும், தன்னுடைய பிள்ளையாக எப்படி வாழணுங்கிறத சுருக்கமாக 10 கட்டளைகள் எழுதியிருக்கிறார். அது சுருக்கமாக தான் இருந்தாலும் கூட அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. 2013லேருந்து பிரிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் 10 கட்டளைகளில், இன்னும் 9 தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் ஒன்று பாக்கி பாட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னு சொன்னால் படிக்க 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 அது நிறையா இருக்குது. ஓய்வு நாளை அனுசரின்னு மட்டுமில்ல, அதுலேயே ஒரு 20 சேர்மன் பிரசங்கம் பண்ணியிருப்பேன் எங்கள் சபையில். ஏன்னா அவ்வளோ தூரம் விஷயம் இருக்கு. அதனால்தான் சுருக்கமான கட்டளைகள், அதை விளக்கமாக பார்க்கணும்னா முழு வேதமும் படி. அதனால்தான் 10 கட்டளைகள் இல்லாத பகுதியே வேதத்தில் இருக்கா, எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ அந்த 10 கட்டளைகளுக்குள்ளேயே வச்சுட்டார். ஏன் இஸ்ரவேல்காரன் அதை என்னைக்குமே மறக்கக்கூடாது, அதை தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றணும். இப்போ பாருங்க, இப்போ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அசைக்க முடியாதபடி ஆண்டவர் இதை நிரூபணம் பண்ணி கொண்டிருக்கிறாரா இல்லையா? இது அவசியம், இது அவசியம், இது அவசியம். நான் கொடுத்துருக்கிறேன், உன்னோட எனக்கு உறவு தேவை. அந்த உறவை நீ நினைத்தபடி வைத்துக் கொள்ள முடியாது. என்னுடைய சிந்தனையின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி, என்னுடைய வழிகளின்படி தான் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கணுமே தவிர நீ நினைத்தபடி ஒரு வாழ்க்கையை வைத்துக் கொள்ள முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அகஸ்தான் வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கலான் இருக்கிறேன். ஓகே, அப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் சொல்லலான்னு சொல்லி ஆரம்பித்து சொல்லி பார்த்தா அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருதா இல்லையா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸுக்கு தான் வர முடியும் பாஸ்டர், அப்போ மற்றதுக்கெல்லாம் வர முடியாது. ஏன் அது செய்யணும் இது செய்யணும்? ஆனால் முக்கியமாக வர முடியாது ஜெப கூட்டத்துக்கு. ஏன் ஜெப கூட்டத்துக்கு வர முடியாது? அங்கே தானே என்ன தெரிஞ்சு உண்மை. அப்போ இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு முன்னுக்கு கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் விசுவாச வாழ்க்கையா இல்லையே? அது இல்லை. பழிகளை அல்ல நான் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் சாக்ரிஃபைஸா கேட்கிறாரு? இல்லை, கீழ்ப்படிவை எதிர்பார்க்கிறார். ஒபீடியன்ஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? நீங்க தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒபீடியன்ஸ்னா என்னது? முறைச்சிக்கிட்டு நிக்கிறதா? அது முழுசா இருக்கு. அதாவது முகத்தை நல்ல சிரிப்பா வச்சுக்கிட்டு இருதயத்துக்குள்ள கடுப்போட இருக்கிறது ஒபீடியன்ஸ் இல்லை. எந்தவித ரெசர்வேஷனும் இல்லாம முழுமையா தான் ஒபீடியன்ஸ். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹிப்போக்ரசி இல்லாம, ஏமாத்துதல் இல்லாத ஒரு எதிர்ப்பு, கீழ்ப்படிப்பை எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து சொல்லிட்டு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், தானே ஓய்ந்திருந்து நமக்கு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார், படைக்கப்பட்ட மனிதர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக வைத்திருந்திருக்கிறார்கள். 10 கட்டளைகள் அதை முக்கியமாக அனுசரிக்கும்படியாக கட்டளையிடுகிறது. நம்ம அந்த கட்டளைக்கு உடன்படணும். இனி 5வது பார்த்தா, இஸ்ரவேல் நாடே அதை அனுசரித்தது. கானான் தேசத்துக்கு போய் இஸ்ரவேல் நாடாக ஆண்டவருக்கு அவருடைய வழிகளை பின்பற்றி வாழும்படியாக ஆண்டவர் செய்தார். அவர்களுக்கு ஆராதனை முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். லேவியர் ஆகமம் பூரா அதான் சொல்லுது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஓய்வு நாள நீ எப்படி வச்சிருக்கணுங்கிறதுக்கெல்லாம் டீட்டெயிலா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. யாருக்கு? இஸ்ரவேல் நாட்டுக்கு. அப்ப இஸ்ரவேல் நாடு அந்த ஓய்வு நாளை பின்பற்றியது. அதனாலதான் ஏசாயா 58வது அதிகாரத்துல வாசிக்கிறோமா இல்லையா, என் பரிசுத்த 13வது வசனம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இயல்பா நம்ம என்ன செய்வோம்? நமக்கு இஷ்டமானதுதான் செய்வோம். உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. ஓய்வு நாளில் காலைல 7 மணி நேரம் என்னவாது? இன்னும் 10 நிமிஷம் இருந்துருவோம் பெட்லியே. அப்போ நமக்கு இஷ்டமாக இருக்கும், அவ இஷ்டத்துக்கு விரோதமாக போகணும். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானா. அப்படிதான் நினைச்சு அதை கடைபிடிக்கணும். இஸ்ரவேலுக்கு அதை அப்படி செய்ய சொல்லியிருந்தேன். அதனால காலைல எழும்பி அவன் கோயிலுக்கு போயிட்டு பழிகளை எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஒப்புக்கு ஏனோ தானோ செய்யறது இருக்கா இல்லையா? அப்படியும் செய்யலாம். அப்படியே சேர்மன் கேட்குற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது உண்மையிலே மனசுலாம் எங்கே இருக்கு? எங்கேயோ இருக்கு. அப்படிலாம் செய்கிறாங்களா இல்லையா? காணிக்க வாழ்க்கையை கூட போட்டுருவாங்க. அதுவும் எதுக்கு? ஆண்டவர்கள் லஞ்சம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சுயத்தில் இப்படியெல்லாம் செஞ்சு கூட காலத்தை போட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அது ஓய்வுனால் அனுசரித்த மாதிரி இல்லை. அது ஒழுங்காக வரணும் ஹிருதயத்தில் இருந்து. மன மகிழ்ச்சிக்குரிய நாளாக, கர்த்தருடைய பரிசுத்தல மகிமையுள்ள நாளாக இருந்தா 14வது வசனம் சொல்லுது, இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். யாக்கோபுவினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். நேற்று மாலையில ஒரு பிரசங்கம் கொடுத்த பொழுது சுதந்திரம்ங்கிற வார்த்தை, நாம சுதந்திரம்னு சொன்னா ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கோம். தமிழ் பைபிள்ல சில நேரம் அந்த காலத்தில் அவங்களுக்கு சரியாவே போட தெரியல. உண்மையில இன்ஹெரிட்டன்ஸ் வார்த்தை இங்கிலீஷ். பாஸ்டர் முரளியினுடைய 2வது குழந்தைக்கு பேர் ஜெருஷா. அப்ப அந்த ஜெருஷானா இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து. யாக்கோபியினுடைய சொத்து உனக்கு சொந்தங்கிறார் ஆண்டவர். பாத்தீங்களா, யாக்கோபுனுடைய சொத்து உனக்கு சொந்தம். நான் சொல்லுகிறபடி ஓய்வு நாளை நீ அனுசரித்தார். அப்ப இஸ்ரவேல் அதை அனுசரித்திருக்கு. 6வது பாயிண்ட், பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை தீர்க்க தரிசிகளும் ஓய்வு நாளை வலியுறுத்தி பேசி இருக்கிறார்கள். நமக்கு நேரம் போதாததுனால ஒண்ணு மட்டும் கொடுக்கிறேன். இங்கே ஏசாயா 58:13-14. ஆனா ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் நீங்க வாசிச்ச மல்கியா வரையும் ஓய்வு நாளை பத்தி சொல்லாத தீர்க்க தரிசிகளே இல்லை. சரி, நீங்க தீர்க்க தரிசிய பத்தி ஏன் இப்படி முக்கியமா பேசுறீங்கன்னு கேட்கலாம். ஆண்டவரார எழுப்பப்பட்டு வேதம் எழுத்தில் இல்லாத காலத்தில் இந்த தீர்க்க தரிசிகளின் மூலமாக வேதம் வந்தது மனிதனுக்கு. அத்தனை தீர்க்க தரிசியும் ஒன்று தட ஒருத்தர் தவறாம ஓய்வு நாளை பற்றி பேசி வலியுறுத்தி பேசி மக்களை வழி நடத்தி இருந்தா அது எந்த அளவுக்கு கர்த்தர் ஓய்வு நாளின் அவசியத்தை பேசி இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோமா? அந்த அளவுக்கு அது அவசியமானது. ஏன் நம்மள உறவே அதுல தங்கி இருக்கு? அதாவது ரட்சிப்புக்காக அல்ல. யாராவது சொன்னீங்கன்னா உலகம் கேட்டு நான் ஓய்வு நாளை நல்லா அனுசரிச்சிருக்கிறேன், எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமானா? கிடைக்காது. பரிசுகள்லாம் அப்படித்தான் பார்த்தோம். அப்ப நீ சுயநலத்துக்காக அதை வச்சிருந்திருக்கிற ஒண்ணுமே கிடைக்காது. ரட்சிப்பு அடைந்து சரியா புரிந்து கொண்டு வாழ வேண்டியது தான் ஓய்வு நாள். சரிங்களா, ரட்சிப்பு தேவை. ஓய்வு நாள சரியானபடி தெரிந்து கர்த்தருக்கு உரிய விதத்துல அனுசரிக்கிறதுக்கு ரட்சிப்பு அவசியம். அந்த ரட்சிப்பு தான் அந்த ஓய்வு நாள்ல ஒரு நமக்கு எவ்வளவு பிரகாசமானதுங்கிறத தெரிய வைக்கும். இந்த ரட்சிப்பு மட்டுமே கர்த்தருடைய பார்வையின்படி ஓய்வு நாள நம்ம பார்க்க வைக்கும். ரட்சிப்பு இல்லாதவனுடைய பார்வைக்கும் அடைந்தவனுடைய பார்வைக்கும் வித்தியாசமா இருக்கு. ஆகவே நம்ம என்ன செய்கிறோம்? தீர்க்க தரிசிகள் மூலமாக வலியுறுத்தி சொன்னதெல்லாம் அன்னைக்கு அத்தனை விசுவாசிகளுக்கும் புரிஞ்சிருக்கு. அவங்க ஓய்வு நாள் அப்படி கவனமாக வச்சிருப்பாங்க. 6வது அது. 7வது பாயிண்ட், மல்கியாவோட பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு இருண்ட காலங்கள்னு சொல்லுவோம். இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை தாங்காம ஆண்டவர் நீ தொலைஞ்சே போன்ட்ட, ஆலயமும் கூட அழிச்சு நொறுக்கப்பட்ட, அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பல நாடுகளில் போய் சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து நாடே இல்லாத நிலை. அது தண்டனை. எனக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்தா இதுதான் தண்டனைன்னு ஆண்டவர் சொன்னது போல அவளை தண்டித்து இஸ்ரவேலோ இல்லையோ என்ற நிலைமையில அங்க இருந்துச்சு. ஆனா அன்னைக்கும் கூட மீதியானவர்கள், அவங்களுக்கு சொல்றது ரெம்னன்ட்னு சொல்லி, ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் இல்லாம போகும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆதாமின் வழியில் வந்து பிறக்கணுமா இல்லையா? அப்ப அந்த 400 வருடத்துல ஒரு லைன் இல்லாம இருந்தா எப்படி வந்திருக்க முடியும்? அதனால அதை அவர் பிரிசர்வ் பண்ணி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த காலத்துல வெளிப்படியா ஆண்டவரே இல்லையோ, இல்ல இஸ்ரவேலே இல்லையோன்னு நினைக்கிற கூடிய அந்த காலத்திலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார். அவர்கள் ஓய்வுனால பின்பற்றாமல் போகவில்லை. அதை வரலாற்றில் வாசிக்கலாம். அதை பற்றி வரலாற்றில், கிறிஸ்தவ வரலாற்றில் நிச்சயமாக வாசிக்கலாம். நீ அதுக்கு பிறகு யோவான் ஸ்நானனுடைய வருகையை புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். இயேசுவுக்கு வழியேற்படுத்துவதற்காக வந்தான். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அவன் வந்தான். இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கார்? அவர் ஓய்வு நாளை ஆலயத்துக்கு போய் தானும் சாதாரண மனிதர்கள் ஒருவராக ஓய்வு நாளை அனுசரிப்பதை கைவிடவில்லை. அதை விட என்ன நமக்கு தேவை? எப்படி படைத்தவர் ஓய்வு நாளை ஓய்ந்திருந்து படைப்பிலேயே உதாரணமாக காட்டினாரோ, அதே போல நித்திய ஜீவனை பற்றி பிரசங்கிப்பதற்காக அதை கொடுப்பதற்காக வந்த இயேசு தானே ஓய்வு நாளை பயபக்தியோடு கீழ்ப்படிந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அனுசரித்து காட்டியிருக்கிறாரா இல்லையா? மாற்கு 2வது அதிகாரம் அதெல்லாம் ஓய்வு நாளை பற்றி எவ்வளவு சொல்லுகிறது. மத்தேயு 5-7 வாசித்து பார்க்கிற பொழுது ஓய்வு நாளை பற்றி இயேசுனுடைய பிரசங்கங்களில் நிறைய பார்க்கிறோம். அப்ப தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே ஓய்வு நாளின் அவசியத்தை அதிகமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். தானே உதாரணமாக இருந்து காட்டியிருக்கிறார். அது 9வது பாயிண்ட். கடைசி பாயிண்ட் 10வது. புதிய உடன்படிக்கையில் ஓய்வு நாள் கிறிஸ்தவனுக்கு ஒரு நியதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை பற்றி சொல்லுகிறது. வரப்போகிற புதிய உடன்படிக்கையை அதுக்கு நம்ம தயார் செய்யணும். புதிய உடன்படிக்கையை பற்றி நம்ம எரேமியாவில் வாசிக்கலாம், எசேக்கியேலில் வாசிக்கலாம். கல்லானவனுடைய இருதயத்தை எடுத்து சதையான ஒரு இருதயத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். எழுத்தில் உனக்கு 10 கட்டளைகளை கொடுத்தேன், ஆனா உன்னால செய்ய முடியல. இப்ப நீ என்றைக்கும் அதை மீறாமல் செய்யும்படியாக உன்னுடைய இருதயத்திலேயே நான் அதை எழுதி வைக்க போகிறேன். அதுதான் ரட்சிப்புங்க. எரேமியா சொல்றான், அதான் ரட்சிப்பு. அது உன்னுடைய இருதயத்திலேயே வைக்க போகிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சொல்லி ரட்சிப்பு அடைந்திருக்கிறேன்னு சொல்லுகிற ஒருவன் ஓய்வு நாளுக்கு விரோதமாக பேசினா, நீ புதிய உடன்படிக்கையின் அனுபவத்தை, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை அடையலன்னு தான். I will write my law in your heart. மோசே கையில தானே வாங்கிட்டான், அதை வாசிக்க தான் முடிஞ்சு, செய்ய தான் முடிஞ்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அது இருக்க தான் போகுது எழுத்துல. இப்போ நான் புதுசாக ஒன்று செய்ய போகிறேன். உன் இருதயத்தை மாற்றி அதை உன் இருதயத்திலே எழுத போகிறேன். அது அழிஞ்சே போகாதபடி, அதுவாகவே உன்னுடைய சிந்தனையும் வாழ்க்கையும் இருக்கும்படியாக. அப்போ ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறவனுடைய இருதயத்தை பற்றி தான் அங்கே பேசுகிறது. அதான் நம்மளுக்கு என்ன சொல்கிற விசுவாசிகளை, புதிய உடன்படிக்கையின் மக்கள், the new covenant people of God nu solradhukku adhaan kaaranam. நமக்கு ரட்சிப்பு அடைந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருத்தமானது. ஆகவே புதிய ஏற்பாடு மக்களுக்கு இது ஒரு வாழ்க்கை நியதி. நம்ம பரிசுத்தத்தில் வளர்கிற பொழுது, அதற்கான காரியங்களை செய்கிற பொழுது, 10 கட்டளைகளில் ஒன்றான 4வது கட்டளையும் வந்துருது. ஆண்டவரை நம்ம ஆராதிப்பது அவருடைய நாளில் ஆராதிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, சபையில் அங்கத்தவராக இருக்கணும், அந்த சபையில் இருந்து ஆராதிக்கணும் ஆண்டவர். ரெண்டும் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது, பிரிக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவ சபை அங்கத்துவம் இல்லாமல் இருந்தால் தப்பு செய்கிறான், தப்பு செய்கிறான். ஆண்டவர் சொல்ல, உனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டே நீ நினைச்ச மாதிரி எங்க இருந்தாலும் வாழ்ந்துக்கோன்னு சொல்லலை. நீ ரட்சிப்பு அடைந்திருந்தால் அதற்கு அடையாளமாக சபையில் ஞான ஸ்நானத்தை பெற்று அந்த சபையில் உன்னை இணைத்து கொண்டு கீழ்ப்படிவின் பிள்ளையாக என்னுடைய வார்த்தைகளின் படி அந்த சபையில் இருந்து மூப்பர்களின் வழிநடத்தலின் படி வாழு. அப்படிங்களா? அப்ப அங்கத்தான் அவர் ஆலயத்தில் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். ஆகவே புதிய உடன்படிக்கையில இது ஒரு நியதியா இருக்கு, வாழ்க்கை நியதி, the law of the new covenant னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவன் அதை எதிர்க்க முடியாது. இது ரொம்ப அவசியமான ஓய்வு நாளில் குறை வச்சோன்னா அது நம்மளை பாதிக்காமல் இருக்க. இந்த நாளில் போய் வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பளம் கூட வரட்டுமே, அப்படி செஞ்சா பையன் படித்து நல்லா பாஸ் ஆகணும்னா நான் இங்கே டியூஷன் கொடுக்கறது சண்டே தான், அதனால் போகணும்னு சொல்லி அன்னைக்கு தான் எனக்கு ஹாலிடே இருக்குது, எல்லா ஷாப்பிங்கும் செய்யலாம், அன்னைக்கு தான் மோலுக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோடலாம் அரட்டை அடிக்கிறதுக்கு அன்னைக்கு தான் இருக்கும், மற்ற நாளில் வேலை செய்வாங்க, இப்படியே லிஸ்ட்டு போட்டு பார்த்தா வந்துடுதா இல்லையா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தமிழில்? இது சுத்த அயோக்கியத்தனம், இதுக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம். அவிசுவாசி தான் செய்கிறான். அப்போ விசுவாசின்னு பேரை வச்சுக்கிட்டு இதை செஞ்சா என்னமோ சரியில்லையே, தப்பாலாம் படுது. விசுவாசியனுடைய வாழ்க்கை நீதி வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனைகள் கர்த்தரை சார்ந்த சிந்தனைகள், வேத சிந்தனைகள், வேத சிந்தனைகளாக இருக்கும் சரிங்களா. தேங்க்யூ. அவன் வந்து உலகத்தான போல வாழக்கூடாது, உலகத்தான போல சிந்திக்க கூடாது, உலகத்தானுடைய வழிகளை பின்பற்றக்கூடாது, அவனுடைய தேவனுடைய பிள்ளையாக இருந்து சிந்திக்கணும். 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓய்வு நாளை பத்தி, மீற முடியுமா நம்மளால? ஆண்டவர் ஒன்று மாற்றி வைக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில், எந்த உண்மையையும் நிரூபிக்கணும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குறைந்தது 2 or 3 விட்னஸஸ் வேணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? இப்போ இந்த ஏன் இந்த விட்னஸஸ் உருவாக்கப்பட்டது? 9வது கட்டளையில் ரொம்ப பேசிட்டு இருந்தேன் அதை பற்றி, ஏன்னா அது பொய் சாட்சி சொல்லாதேன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு பேரே உண்மை, இஸ் த ட்ரூத், சத்தியம், வார்த்தை அவருக்கு பேர். அங்கே பொய் இருக்க முடியாது, ட்ரூத்துக்கு ஆப்போசிட் அவர்கிட்ட பார்க்க முடியாது. இப்போ நம்ம எல்லாமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணுங்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம எல்லாம் உண்மையை பேசணும், உண்மையை சிந்திக்கணும், உண்மைக்கு தான் எப்போ மதிப்பு கொடுக்கணும், நிரூபிக்கணும். ஆகவே பொய்யானதை எதுவுமே நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவரே ஒரு லா போட்டிருக்கிறாரு, 2 or 3 விட்னஸஸ். அதனால் கோர்ட்டுக்கு போனாலும் தெளிவான 2 விட்னஸ் இல்லாட்டி ஒன்றுமே இது பண்ண முடியாது. நம்ம ஊரில் எல்லாம் பொய் சாட்சி தானே, வெளிநாட்டிலலாம் அப்படி முடியாது. எங்கேருந்து படிச்சுக்கிட்டாங்க? ஆண்டவர்கிட்ட. இதே தான் சபைக்கு, கண்ட பொய் குத்த சாட்டெலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யாரும் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் 2 or 3 விட்னஸஸ். ஏ உண்மை என்ன செய்யணும், அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். கோர்ட்டில் கூட சொல்லுவாங்க, அவன் குற்றவாளின்னு வேடி கொடுக்காதவனே அவன் நிரபராதி தான். நம்ம ஊரில் போச்சு பார்த்தீங்களா, உண்மை அவசியம், அது சரியானபடி நிரூபிக்கப்பட்ட. அப்போ 2 or 3 தெளிவான விட்னஸ் இருக்கிற தேவன் 10 கொடுத்துருக்கிறாரே, கேட்குறமா? யோசிச்சு பாருங்க, 1 or 2 இருக்குதுங்க, 10 இருக்குது. நான் வேணா இதையே 15 ஆக்கியிருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் இன்னும் காட்டி. அப்போ 1க்கு மேலே சரமாரியாக இத்தனை சாட்சியங்களை ஆண்டவர் எடுத்து வச்சு இது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லி நம்ம கேட்காம இருந்தால் அது ரொம்ப தவறு. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், நல்ல படித்த கிறிஸ்தவர்களும் கூட இதில் தப்பு விட்டுறாங்க. ரொம்ப லேசு, என்ன படிப்பு, என்ன படிச்சிருக்கிற, என்ன நீ பாவி, ஏன்னா இதை மீறினா நீ ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நல்ல கிறிஸ்தவர்கள், ஏன் இந்த நல்ல கிறிஸ்தவர்களும் இதில் தவறு விடுறதுக்கு காரணம் என்னங்கிறது நான் சொல்லணும். சத்தியான ஒன்று இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிசாசு அதை தாக்குவார். சப வரலாற்றில் பார்க்கிற பொழுது பிசாசு போலி போதனைகளை கொண்டாந்து விட்டுருவான். போலி போதனை சில நேரம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், காது கேட்கறதுக்கு இனிப்பாக இருக்கும். அதனால தான் மனுஷன் ரொம்ப ஷார்ப்பாக சிந்திக்கிறவனாக இருக்கணும், ஆராயணும். சில நேரம் போலி போதின உண்மை மாதிரியே தெரிஞ்சிடும், அதுக்கு விழுந்து போயிடுறாங்க ரொம்ப பேர். பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு வர்ற நேரம் வண்டியில பாப்டிஸ்ட்லாம் இப்படித்தான் இருக்கிறாங்க. எனக்கு வந்து பாப்டிஸ்ட்ங்கிறது முக்கியம் இல்லைங்க, அவன் உண்மையான பாப்டிஸ்டா இருந்தா முதல்ல அவன் கிறிஸ்தவனா வேதத்தை நம்புறவனா இருக்கு. வேதத்தை நம்பாத ஒரு கிறிஸ்தவன் பாப்டிஸ்டா இருந்தா அவன் பல்லவத்துக்கு போக போறல, நரகத்துக்கு தான் போவான். அதனால அது அந்த பேர்ல எந்த பேர் அவசியம்னு பார்க்கணும். பாப்டிஸ்ட்ங்கிறது தப்பு இல்லை, ஆனா நம்ம உண்மையான விசுவாசியாக இருந்து வேதத்தை மட்டும் நம்புகிறவர்கள் தான் சரியான பாப்டிஸ்ட். வில்லியம் கேரி உண்மையான பாப்டிஸ்ட், ஆனா அவர் பேரையே சொல்லி இருக்கிற ரொம்ப ஏமாத்துக்கார பாப்டிஸ்டும் நம்ம நாட்டில் இருக்கு. ஆனா கேரி ஓய்வு நாளுக்கு மதிப்பு கொடுத்தவர், வாழ்ந்தவர். அதனால விசுவாசியாக உண்மையான கிறிஸ்தவர்களாக வேதத்தை மட்டும் நம்புகிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்பற்றி போகிறவர்களாக இருக்கும். உங்களால் முடியுமா? இதுக்கு மேலையுமா சாட்சியம் நமக்கு தேவை? இவ்வளவு சொல்லி கேட்காட்டி நம்ம ஆண்டவரோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்கு? இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும்? முதல்ல ஓய்வு நாளில் அதை முழுமையாக அந்த நாளை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு பிரயாசப்படணும். நம்ம ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் பேச வர்றேன்னு சொன்னால் அது ஈஸியாக நடந்துருச்சா? இல்லவே. வாரத்துக்கு 2 weeks முந்து ஆஸ்மா மாதிரி ஒரு காஃப் வந்து அது தொல்லை கொடுத்து என்னடா நாள் போகுதே கிட்ட நெருங்குதே என்ன செய்யலாம் டாக்டரை பார்த்து ஆஸ்மாவா வேற என்னமான்னு யோசிச்சு அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்து அதெல்லாம் சரி பண்ணிட்டு இனி வீசா எடுக்கணும், பிரயாணத்துக்கு எல்லாம் செய்யணும், சர்ச் வேலையெல்லாம் முடிக்கணும், அங்க அதை செய்ய வேண்டியவங்கெல்லாம் எடுத்து வைக்க எவ்வளவு தடைகள் வருந்துறீங்களா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு? அவ்வளவு தடைகளும் வந்து இதை நிறுத்திராத படிக்கு எல்லாம் சரியா செஞ்சு வச்சுட்டு வர வேண்டியிருக்கா இல்லையா? அதுக்காக வாரக்கணக்கில் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, அவ்வளவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்குது. ஆகவே நான் சும்மா வந்து இறங்கிடுறேன். மனுஷ முயற்சி நிறைய இருக்கு, ஜெபத்திலேயே செய்ய வேண்டிய முயற்சி. அப்ப அந்த ஓய்வு நாள் வாரத்துல ஒரு நாள்ல வருதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் அப்படி செய்யணும். பிள்ளைகளுக்கும் கூட சொல்லிக் கொடுக்க, நாளைக்கு சர்ச் டே. உண்மையிலேயே எப்படி சொல்ல, ஆண்டவருடைய நாள்னு சொல்லி பழகு. ஒரு முதிர்ந்த ஒரு போதகர் இப்போ எனக்கு ரீசண்டா நல்ல நல்ல நண்பர் சொன்னார், ஏன்னா உண்மைதான் எல்லாம் சண்டே சண்டேன்னு சொல்லி இப்போ உலகத்தானுக்கு இது சண்டையா தான் இருக்க விருப்பம். ஒரு செக்யூலர் தான் சண்டையா தான் இருக்க விருப்பம். வேதம் சண்டேங்கள ஓய்வு நாள், ஆண்டவருடைய நாள், த லார்ட்ஸ் டே. அப்ப லார்ட்ஸ் வருதா இல்லையா? யாருக்கு சொந்தமான நாள்? அவருக்கு சொந்தமான நாள். அது சொல்லிப்ப, ஆண்டவருடைய நாள். அப்ப வேலனையே படுக்க போய் அது அடுத்த நாள் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்து செய்யக்கூடாத தவிர்த்துக்கிறதெல்லாம் செய்யணுமா இல்லையா? எஸ். ட்ரைனிங் இல்லாம எப்படி வரும்? இல்லாட்டி நான் எக்ஸாம் வருதுன்ட்டு சண்டேல படிக்க பார்ப்பீங்க, பார்ப்பீங்களா இல்லையா? ஸ்கூலுக்கு போகணும் மண்டேன்ட்டு உடுப்பு துவைக்க பார்ப்பீங்க, அம்மாவுக்கு பிள்ளைங்களே வேலை செய்ய வச்சிடும். இதெல்லாம் வராதபடி ஏன் சண்டேல செய்ய முடியாது? முன்னேற்பாடாக இருந்து பிளான் பண்ணி. நம்ம ஊரில் தான் பிளானிங்கே இருக்காதே. ஃப்ரெண்டு வெள்ளக்காரர் வந்திருக்கிறார் என்னோட காரில் போகிற நேரம்லாம் டிஎம்இ 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 என்னையா இதுன்னா, இது எப்படி ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்க, இது எப்படி இடிக்காமல் ஓட்டுறாங்க, எத்தனை கண்ணு வேணுன்றதெல்லாம் பார்க்கணும். இந்த பக்கம் வரான், அந்த பக்கம் வரான், அவர் புதும் பார்த்ததில்லை. அதனால் பயங்கர ஷாக். இப்படி தான் வண்டி ஓட்ட முடியல, இங்கே ஒரு ஒழுங்கே இல்லையா, டிராஃபிக் லைட்டில் அது என்ன சொல்லுது, இருக்கலாமா போகலாமா? நம்ம போகணும்னா மற்ற நின்றுவான், நம்ம நின்று அவன் போயிட்டுருப்பான். அப்போ ஒழுக்கம் ஒழுங்குங்கிறதே இல்லையே. அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம நினச்சபடி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வண்டியை. வேலை ஓய்வு நாள் அப்படி பார்க்க முடியாது. யூ நீட் டு பிளான் தட்டம் போர்டன். அதில் கணவன்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படித்தான் சொல்லி அவங்க சர்ச்சுக்கு வாரது அந்த காரியங்கள் செய்கிறதெல்லாம் பிளான் பண்ணி, வீட்டுக்கு போனாலும் செய்யக்கூடாததெல்லாம் தவிர்த்து சும்மாவே இப்படி இருந்துட்டு செவனேன்னு ஓட்ட பார்த்துட்டு இருக்க முடியுமா? அது ரொம்ப டிப்ரெஷனாக போயிடும் பிள்ளைகளுக்கு. அப்போ என்ன செய்யணும் நீங்கள்? நான் செஞ்ச மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல புக்ஸ் வாங்கி கொடுத்து சின்ன வயசுலேயே படிச்சிருவேன். அப்போ அவங்க ஓய்வு நல்லா வாசிப்பாங்க கிறிஸ்தவ புத்தகம். அவங்களுக்கு வேதப்பாடம் நடத்தலாம், டிஸ்கஷன் வைக்கலாம், கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், எவ்வளோ செய்யலாம். அன்னைக்கு சாப்பிடலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு கொஞ்சம் நேரம் தூங்கணுமா, தூங்கலாம். ஆனால் உண்டோதரனா அந்த தூங்கிட்டே இருப்பான் அப்படி இருந்துட கூட. இது அளவானது தான் எல்லாம் செய்யணும். ஆனால் அந்த முழு நாளில் முக்கியமாக செய்ய வேண்டியது எது? கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய சிந்தனைகள், கர்த்தருடைய பேச்சு, கர்த்தருடைய வழிகள். சுவிசேஷம் சொல்லலாம், சொல்லாமா இல்லையா? ஆறு நாள் எவ்வளோ கஷ்டமா இருக்கு, இத்தனை வேலை இருக்கு. ஏன் ஏழாவது நாளில் சபையில் செய்ய வேண்டியது, வீட்டில் செய்ய வேண்டியது இதெல்லாம் தவிர அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்களுக்கு போய் சொல்லாமேன்ட்டு ஏன் அதை ஏற்பாடு செஞ்சு வச்சு சொல்ல முடியாது? அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பிளான் பண்ணாமல் அது வைக்க முடியாது. ஓய்வு நாளை பற்றிய புத்தகங்களை வாசிக்கலாமா இல்லையா? இதை இன்னும் கூட எப்படி பெட்டராக செய்யலாம்னு குடும்பமாக இருந்து டிஸ்கஸ் பண்ணலாமா இல்லையா? எவ்வளோ செய்யலாங்க மனசு வச்சா. அப்போ ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அன்னைக்கு சாப்பிடணும், இப்போ அன்னைக்கு விருந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப வேலையாக போயிருமா இல்லையா, அவங்களும் ஓய்வு நாளை அனுசரிக்கணுமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? சண்டே குக்கிங்கை குறைச்சிக்கலாம். அன்னைக்கு 10 ஐட்டம் இருக்கணுமா? அன்னைக்கு அளவோட குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டா மற்ற நேரத்தை மிகுதிப்படுத்தலாமா இல்லையா? மெலியலாம் கூட. வா, அதுக்கும் பிளான் பண்ணணும். அப்போ பிளான் பண்ணி அதை மனமகிழ்ச்சி உள்ள நாளாக குடும்பமாக இருந்து ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நம்ம தயாரிச்சுக்கிட்டா தான் உண்மையிலேயே பல்லவத்துக்கு போகிற ஆசை வரும். ஏன்னா பல்லவத்தில் ஓய்வு நாள் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ இங்கேயே போர் அடித்தா அங்கே என்ன பண்ண போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே அதை எப்படி சிறப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே எப்படா போகலான்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் நம்ம கேட்டு பார்க்கணும், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா இல்லை? ஏதோ இந்த கிறிஸ்தவம்னா சரியாகப்படுது, பல்லவத்துக்கு போகிறதுக்கு மற்றெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு அறகுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இது ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் வந்து நான் உண்மையான கிறிஸ்தவனான்னு சோதித்து பார்க்கறதுக்கு அவசியமானது. யங் பீப்புளுக்கு சொல்கிறேன், ரொம்ப முக்கியமாக. உங்களுக்கு தான் சோதனைகள் கூட, ஸ்பெஷலாக பெங்களூர்லலாம் ரொம்பவே கூட. கட்டுப்பாடு இல்லையோ கட்டை அவுழ்த்து விட்டதாக தான் போகும், வேற வழியே இல்லை. அது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும்னா டிசிப்ளின் தேவை, அது இல்லாமல் உயர முடியாது. நீங்கள் இப்படியே குழந்தைகளாக இருந்துட போகிறதில்லை, யங் பீப்புளாக இருந்துட போகிறதில்லை. வளர போறீங்க, ஒழுங்கான ஹஸ்பண்ட், ஒழுங்கான விசுவாசியான மனைவி, அப்புறம் ஒழுங்கான பிள்ளைகள்லாம் எல்லாம் சும்மா வந்துடாங்க. ரொம்ப ஜெபம் பண்ணணும், சரியானவங்களை சந்திக்கணும், சரியான வாழ்க்கையை அமைச்சிக்கணும், சரியான வழிகளில் போகணும். பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு வழி நடத்துகிற அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்தி வாழ்ந்து காட்டியிருக்கோம். எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு என்ன, எல்லாம் தற்செயலாக நடந்துடுமா? முடியாது. அவள் எந்த அளவுக்கு உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நல்ல சபை வாழ்க்கையா, ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கிற வாழ்க்கையா வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பலன் இருக்கு. வேதம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறபடி ஆண்டவர் உயர்ந்த இடங்களில் உங்களை வைப்பார். யாக்கோபுவின் சொத்துக்கு உரிமையானவர்களா நிச்சயமாக அனுபவிப்பீங்க. அதுதான் ஓய்வு நாளை பற்றி எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியுதா இல்லையா? அதனால் ஆண்டவர் உங்களோட பேசட்டும், வீட்டுக்கு போய் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய உதவியை நாடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, முயற்சிகளை செய்யுங்க, ஒவ்வொரு சண்டையாக பெட்டராக போக போக ஆண்டவருடைய நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக. இதுவரை கஷ்டமாக பட்டதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சு. ஏன்? உங்கள் இருதயம் சரியாக இருப்பதுனாலே ஆவியானவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார், உதவிகளை செய்வார். அதே நேரம் ஆண்டவர் அறியாதவங்க இருந்தால் அவரை தெரிஞ்சிக்க பாருங்க முதல்ல, ஏன்னா அவர் இல்லாமல் ஒன்றுமே சரிவரா. ரட்சிப்பு அடையணும், நம்மளால் அடைய முடியாது, அவர் தான் கொடுக்குறார். ஆகவே அதுக்கான அக்கறையை காட்டும் ஆண்டவர் அறிந்து கொள்ளும், அவரை விசுவாசிக்க பார்க்கும். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு அவர் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவரிடத்துல வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அழிவில்லாமல் இருக்க போகிற அந்த நித்திய வாழ்க்கை இயேசுவிடத்துல இருந்து வாசிக்கும். இயேசுவை விசுவாசிக்கிறவன் வீணாய் போக மாட்டான்னு வேதம் சொல்லுங்க. இயேசுவிடம் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலையானதா இந்த உலகத்திலையும் வருகிற உலகத்திலையும் இருக்கும். ஜெபம் பண்ணுவான்.